الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم புகழ் அனைத்தும் ஏக நாயனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ் அவன் தனித்தவன் அவனுக்கு எந்த துணையும் கிடையாது என்பதாக நான் சாட்சி கூறுகின்றேன் அந்த ஏக நாயனான அல்லாஹ் எமது வெற்றிக்காக எமது நேர்வழிக்காக சத்திய தூதர் சர்தாரே துஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி வைத்தான். அந்த உண்மை தூதர் மீதும் அவர்களை யாரெல்லாம் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹின் இல்லத்தில் அழைத்துக்காப்புடன் வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் இவைகளை எடுத்து நடக்கும்படி சொன்னானோ அவைகளை எடுத்து நடக்கும்படியும், இவைகளை வேண்டாம் என்று தடுத்தானோ அவைகளை முற்று முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் பின்னர் உங்களுக்கும் நான் வசையா செய்கின்றேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹின் அருட்கொடைகள் பணத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலதை நாம் அவைகள் ஞாபகத்தாக அருட்கொடைகளாக தெரியாமல் அவைகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கின்றோம், அழித்துக் கொண்டிருக்கின்றோம், வீண் விரயம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதிலே பிரதானமானது, முதன்மையானது அல்லாஹ் தந்திருக்கும் அருட்கொடைகளில் ஒன்றான பணம், சொத்து செல்வம். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் மஸ்ஜிதுக்கு மாத்திரம் சொந்தமான மார்க்கம் அல்ல. கடை தெருக்களுக்கும் சம்பாதிப்புக்கும் சம்பாதிக்கும் முறைக்கும் வழிகாட்டும் அழகிய மார்க்கம் தான் இஸ்லாம். மஸ்ஜிதுக்கும் அதிலே வழிகாட்டப்பட்டிருக்கிறது, மைதானத்துக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது, வீட்டுக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கைக்கும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. பணத்தை நாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் ஒரு அருட்கொடையாக அதை தந்து மாத்திரமல்ல, நாளைய கயாமத்துடைய நாளையில் மனிதனுடைய பாதத்தை தூக்க விட மாட்டான் பணம் சார்ந்த இரண்டு கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் சொல்லும் வரைக்கும். அதிலே ஒன்று, எவ்வழியில் சம்பாதித்தாய்? அடுத்தது, அதை எவ்வழியில் செலவழித்தாய்? இன்கமிங் பற்றியும் அல்லாவிடம் சொல்ல வேண்டும். எப்படி வந்தாலும் முதல் தானே, எப்படி வந்தாலும் லாபம் தானே, எப்படி வந்தாலும் எனது பணம் தானே என்ற முடிவுக்கு யாருக்கும் வர முடியாது சகோதரர்களே. எவ்வழியில் பணம் வந்ததோ அவ்வழியை பற்றி நாளைய கயாமத்துடைய நாளையில் ஒவ்வொருவரும் பேச வேண்டும். அது மூடை சுமக்கும் ஒருவராக இருந்தாலும் சரி, கப்பலுக்கு கப்பல் ஏற்றுமதி செய்யும் ஒரு பெரும் மல்டி பயராக இருந்தாலும் சரி, குவாண்டிட்டி அல்ல குவாலிட்டி அல்ல கேட்க போகிறான். எவ்வளவு என்பதல்ல எப்படி என்பதை கேட்க போகிறான். எவ்வளவு சம்பாதித்தாய் உலகில் பெருமைப்படலாம், பேங்க் பேலன்ஸை பார்த்து ஆறுதல் அடையலாம், ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் எங்கள் அனைவரிடமும் கேட்கப் போவதே எவ்வளவு அல்ல எப்படி, எந்த தரத்திலே வந்தது, எந்த முறையிலே வந்தது, ஹலாலாக வந்ததா, ஹராமாக வந்ததா, சுத்தமாக வந்ததா, கலப்படமாக வந்ததா, பாதத்தை தூக்க முடியாது. மஹ்ஷரின் வெயில் கொடூரம், அமளி துமளிகள் நிறைந்த அந்த நாளையிலே சகோதரர்களே திருப்பி அப்படி அல்லாஹு தஆலா கணக்கெடுக்க போகிறான். அருமையானவர்களே, எனவே நாம் சிந்திக்க வேண்டும் எவ்வழியில் வருகின்றது. சிலர் வழியும் வரும் வழியை சுத்தமாக்குவார்கள், ஹலாலான சம்பாதிப்பு. அடுத்த கேள்வியை பாருங்கள், சம்பாதிப்பு சுத்தம், செலவழிப்பு, அதை எந்த வழியில் செலவழித்தாய்? சிலர் சுத்தமாக செலவழிப்பார்கள், ஹலாலாக செலவழிப்பார்கள், இன்னும் சிலர் ஹலால் என்றாலே மறந்து விடுவார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இன்று ஹலாலாக சம்பாதிக்கும் பணத்தை கூட எத்தனையோ ஹராமான ஆடம்பரமான வீண் விரயமான விடயங்களில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, பணத்தை இரு விதத்தில் செலவழிக்கலாம். ஒன்று வெளிரங்கமான ஏற்பாடுகள், அடுத்தது உள்ரங்கமான ஆன்மீக ரீதியான அலங்காரங்கள் ஏற்பாடுகள். இன்று மனிதன் சிந்திப்பது வீடு கட்ட வேண்டும், அழகாக கட்ட வேண்டும், அது மாளிகை போன்றிருக்க வேண்டும், எனது முழு குடும்பமும் என்னோட இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஆனால் வீட்டில் இருக்கும் மகன், மகள், மனைவி, சகோதரன், இவர்களை வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றுவது? என் பணத்தை வீட்டுக்கு செலவழிக்கிறேன், வீட்டில் இருப்பவர்களுக்கு நாம் செலவழிக்கிறோமா? மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறோம் சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அதை அலங்கரித்து விடுகின்றோம். மஸ்ஜிதை இபாதத்தோடு அலங்கரிப்பதற்குரிய செலவீனம் எப்படி இருக்கிறது? ஒரு திருமண சபையிலே எடுத்துக்கொண்டால், சாப்பாட்டை விட சாப்பாட்டை பார்சல் பண்ணும் அந்த பார்சலுக்கு பணம் விரயமாகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, நாம் வழி தவறி செலவழிப்பதனால் வெளிரங்கம் அழகாகிக் கொண்டு போகிறது. சமூகத்தின் வெளிரங்கமான காட்சி கண்களை கவருகிறது. உள்ளே சமூகம் மறித்திருக்கிறது, இறந்திருக்கிறது, இழந்திருக்கிறது. கண்ணியங்களையும் உயர்வுகளையும் அடைய வேண்டிய மட்டத்தில் சமூகம் இல்லாமல் தத்தளிக்கிறது. சகோதரர்களே, உதாரணத்திற்கு பாருங்கள், திருமணத்திற்கு எத்தனை விதமான செலவுகள். அருமையானவர்களே, ஒரு திருமண கார்டு அழைப்பிதழ் அடிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டிலே 1200 ரூபாய்க்கு. 1200 ரூபாய்க்கு ஒரு திருமண அழைப்பிதழ் அடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திருமண பெண்ணை அலங்கரித்து வைப்பதற்கு 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் செலவழிக்கின்றார்கள். 3 மணித்தியாலங்களுக்கு அந்த ஆடையை திரும்ப உடுக்க முடியாது. கண்ணியமானவர்களே, அதைவிட ஆச்சரியம், பட்டாசு கொளுத்துவதற்கு, திருமண நிகழ்வில் பட்டாசு கொளுத்துவதற்கு சுமார் 7.5 லட்சம் 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு திருமணத்திலே செலவழிக்கப்பட்டிருக்கிறது. பணத்தை எரிக்கிறார்கள். நாளை மறுமையில் இதை பற்றி கேள்வி இல்லையா? இதை அல்லாஹ் கேட்க மறுப்பானா? சகோதரர்களே, ஒரு வெடிங் கேக்குக்கு 1 லட்சம் செலவழிக்கிறது சமூகம். இந்த சமூகம் தலையை வளர்ப்பதற்கு செலவழிக்கவில்லை. அதனால் இந்த சமூகத்தின் அதிகமான தொகை சிறைகளை நாடுகின்றார்கள், சிறைகளுக்கு கைதிகளாகின்றார்கள். சில சிறைச்சாலைகளில் 30% முஸ்லிம்கள், 28% முஸ்லிம்கள். ஏன்? தலையை வளர்ப்பதற்கு பணம் இல்லை. வயிற்றை வளர்ப்பதற்கும், என்டர்டைன்மெண்ட்டுக்கும், என்ஜாய்மெண்ட்டுக்கும், கவர்ச்சிக்கும், வெளிப்பகட்டுக்கும் கடன் பட்டாவது செலவழிக்க தயாராக இருக்கிறோம். திருமணத்துக்கு இத்தனை செலவுகளை செய்கிறோம். ஆனால் ஒரு மகளை, ஒரு மகனை ஒரு குடும்ப பொறுப்புதாரியாக ஆக்குவதற்கு என்ன செலவழித்திருக்கிறோம்? அவருக்கு மார்க்கத்தை கொடுக்க, தெளிவை கொடுக்க, எதிர்காலத்தை ஒரு குடும்பம் நடத்தும் ஒரு தகுதியான கணவனாக ஆக்குவதற்கு என்ன செலவீனம் இருக்கிறது? சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, மகளுக்கு ஃபிளவர் செய்ய தெரியும், பெச்வேர் தெரியும், கேலக்சி போன்களை யூஸ் பண்ண தெரியும், பேஸ்புக் போக தெரியும், ஆனால் கணவனோடு பேச தெரியுமா? அதை படித்துக் கொடுக்கிறோமா? திருமண வேலைகளில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக முழுக்க நாம் கவனிப்பது வீட்டுக்கு டைல்ஸ் எப்படி, அட்டச் எப்படி, பாத்ரூம் எப்படி, அத்தனை அலங்காரங்களும். வாகனத்தை கூட அலங்கரிக்க பார்க்கிறோம். வாழ்க்கையை யார் அழைப்பது? லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கிறது? ஒரு திருமண அழைப்பிதழுக்கு கொடுக்கும் மதிப்பாவது, நேரமாவது, சொந்த மகளை ஆளாக்கி நீ தாயாகின்றாய், நீ ஒரு சமூகத்தை நோக்கி செல்ல இருக்கிறாய், நீ அசபத்துல் பைத், ஒரு சமூகத்தின் வீட்டு வாசல் படிவி, உன்னால் ஒரு சமூகம் உருவாக வேண்டும், அதற்கு நீ உன்னை தயாராக்கிக்கொள், நீ ஆளாக என்ற அறிவுரை எந்த பெற்றோர்கள் சொல்லுகின்றார்கள்? நிலைமை மறுபக்கமாக எப்படி திரும்புகிறது என்பதை உதாரணத்திலிருந்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு தலைப்பை உதாரணத்திற்கு எடுத்தேன். இந்த நாட்டிலே இப்பொழுது முஸ்லிம் திருமணங்களில் 130% திருமணங்கள் ஒரு வருடத்திலே டிவோர்ஸ் ஆகிக் கொண்டிருக்கிறது. வீடு இருக்கிறது, வாகனம் இருக்கிறது, ஆடம்பரமான அலங்கோலமான திருமணங்கள், நூற்றுக்கணக்கான சாப்பாட்டு சகங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் கணவனோடு மனைவிக்கு பேச தெரியாது, மனைவியின் பிரச்சனைகளை முகம் கொடுத்த கணவனுக்கு தெரியாது. இதற்கு எந்த பயிற்சியும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. மஸ்ஜிதுகளில் கூட இதற்குரிய எந்த ஒழுங்கும் இல்லை. வாழ்க்கை தலைகீழாக பிறண்டு சகோதரர்களே ஒரு வருடம் வாழ தெரியாமல் ஆறு மாதங்கள் வாழ தெரியாமல் பட்டாசு வெடித்ததே, பெயர் அதிலே எழுதப்பட்டதே, பெயர்கள் அதிலே பறக்கின்றதே சகோதரர்களே. கேக்ல பெயர், வெடிங் கார்டில் பெயர், வாழ்க்கையில பெயர் பதிய முடியாது. இதயத்துக்குள்ளே கணவன் வருவதில்லை, மனைவியினுடைய இதயத்துக்குள்ளே கணவன் செல்வதில்லை. கணவனின் வாழ்க்கையில் மனைவிக்கு சம்பந்தம் இல்லாமல் போய் உயிர் கோணங்களாக நிற்கும் காட்சிகளை நாம் தாராளமாக பார்த்திருக்கிறோம். எத்தனையோ இளம் பெண்கள் தத்தளிக்கிறார்கள், வாழ தெரியாத எத்தனை ஆண்கள் வாடுகின்றார்கள். ஏன் மெட்டீரியலிசமுக்கு அள்ளி கொட்டினோம், வெளிப்பகட்டு தள்ளி கொட்டினோம். எனவே சகோதரர்களே மறக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது. நாளை மறுமையில் இத்தனைக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும், இத்தனைக்கும் நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இதே போன்றுதான் சகோதரர்களே பாவத்திற்கு பணத்தை செலவழிப்பது. சில சுத்தமாக சம்பாதிப்பார்கள், செலவீனம் ஹராமிலே இருக்கும். கண்ணியமானவர்களே ஹராமான வழிமுறைகளில் அது ஒரு போனுக்கு ரீலோட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, ஒரு 50 ரூபாய் கொடுத்து ஒரு ஆபாசமான காட்சியை அதற்குள்ளே இறக்குவதாக இருந்தாலும் சரி, டவுன்லோட் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இசைக்காக வேண்டியிருந்தாலும் சரி, அல்லது தவறான ஒரு இலக்கத்தோடு தொடர்பு கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டிலே ஒரு ஹோம் தியேட்டரை அமைப்பதாக இருந்தாலும் சரி, இசை கச்சேரியாக ஒரு ஃபங்க்ஷனை நடத்தி முடிப்பதாக இருந்தாலும் சரி, இந்த காலத்தில் நடக்கும் கான்செப்ட்களும் இதில் விதிவிலக்கல்ல. ஒரு பெண்ணுக்கு ஆடை, ஒரு பிள்ளைக்கு ஒரு தடவை உடுப்பதற்கு, அந்த மேடையில் ஏறி இறங்குவதற்கு 20,000 ஆடைக்கு செலவாகின்றது. இது நல்லதா, இது முறையாகுமா சகோதரர்களை? என்ன பாடுபடுகின்றார்கள் சிலர், கடன்பட்டு திருமணம், கடன்பட்டு கான்செப்ட், கடன்பட்டு பர்த்டே பார்ட்டி, இது தேவைதானா? அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடன்பட்ட ஜனாசா ஷஹீதானால் கூட அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்க மறுத்தார்கள் கடனாளியாக இருந்து. இது சொந்த மகளின் திருமணத்துக்கு 14 லட்சம் ரூபாய் கடனைப்பட்டு தொழுகையாளி நிற்கின்றார், ஜனாசாவாக நிற்கின்றார். மருமகன் வந்து தொழுது விட்டு வெளியே செல்லுகின்றார் மிக பெரும் கடனோடு கபருக்குள்ளே செல்லுகின்றார். நிலைமை என்ன சகோதரர்களே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தில் ஷஹீதான ஒரு ஷஹீதுடைய ஜனாசாவை தொழுவிக்க மறுத்தார்கள் அவருடைய கடனை பொறுப்பெடுக்கும் வரைக்கும். நாம் இதை சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? எனவே கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் ஒரு சாதாரணமான சிறிய பிள்ளையின் நிகழ்ச்சிக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவழிப்பவர்களும் இருக்கின்றார்கள். வீட்டு கார்டனை செய்வதற்கு, வீட்டு தோட்டத்தை செய்வதற்கு லட்சக்கணக்கில் அள்ளி கொட்டுவர்களும் இருக்கின்றார்கள். எதை விரும்புகிறோம், எதை எதிர்பார்க்கின்றோம், யாரிடம் பெருமை அளிக்கப் போகின்றோம்? அல்லாஹ்வுடைய அதிருப்தியான வழியில், கோபமான வழியில் சகோதரர்களே, ஹராமான வழியில் பணத்தை செலவழிப்பதற்குரிய உதாரணம் இருக்கிறதானே, நன்றாக ஞாபகம் வையுங்கள். கண்ணியமானவர்களே, பூமரத்திற்கு தண்ணீரை ஊற்றினால் வளரும், ஆனால் பூமரத்திற்கு நெருப்பை தூவினால், தணலை தூவினால் அழிந்து சாம்பலாகும். காலையிலே யாசினை ஓதி, ஆயத்துல் குர்சியை ஓதி லாட்சியை துறக்கலாம், ஆனால் மாலையில் அந்த பணம் சிடியோடும் டிவிடியோடும் பாடல்களோடும் இசைகளோடும் ஹராமானவைகளுக்கும் செலவழிக்கப்படுமேயானால் ஒரு நாளும் பரக்கத் வர முடியாது. அது காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் தடை இருந்தாலும் சரி. பரக்கத் எங்கே, ரஹ்மத் எங்கே, அருள் எங்கே, நலவுகள் எங்கே சகோதரர்களே? சம்பாதிக்கின்றார்கள், இல்லை போதாது, முடியாது, கடன் பிரச்சனை வழக்கு பம்பிலே சமூகம் மாட்டிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? அவுட்கோயிங்கை சிந்தியுங்கள், எவ்வளியில் செலவாகின்றது இதை அல்லாஹ்வுக்காக வேண்டி சிந்தியுங்கள். நாளை மறுமையில் பாதத்தை தூக்க முடியாமல் போனால் யார் உதவி செய்வது? யார் என்னை வந்து தட்டி எழுப்புவது? யார் எனக்கு உதவியாக நிற்பது? கண்ணியமானவர்களே, ஹராமான வழியில் வருவதும் ஹராமான செலவீனமும் மிக ஆபத்தானது, மிக எச்சரிக்கையானது. அப்பாசியாத்தருடைய கடைசி காலம், தங்கங்களை கிணற்று கணக்கில் புதைத்தார்கள், குழி தோண்டி புதைத்தார்கள், பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார்கள், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு பஞ்சம் என்பதில்லை. தங்க முலாம் பூசி அறைகளில் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, பணத்தை அள்ளிக்கொட்டி செலவழித்து ஆடம்பரத்தோடு மாத்திரமல்ல ஹராமுக்குள்ளேயும் சென்றார்கள். பாவத்திலே விலை கொடுத்து வாங்கினார்கள். மாது மது ரகசிய அறைகளில் புழங்கப்பட்டதே. அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். கடல் கடந்து சென்றாலும், குளிர் பிரதேசத்துக்கு சென்றாலும், உறவுகள் இல்லாத ஊரை விட்டு ஓடினாலும், சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, படைத்தவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். பிச்சைக்காரர்களாக உலகத்திலே வந்தோம், ஆடைக்கு வழி இல்லாமல் வந்தோம். அல்லாஹ் அறுக்கடைகளை தந்து தலை நிமிர்ந்து வாழ வைக்கின்றான். வெண்ணியமானவர்களே, அல்லாஹ் தந்த வழியை மறக்க கூடாது. தந்தவனுக்கு எடுக்கவும் தெரியும், இழுக்கவும் தெரியும். இழுத்து விட்டால் பிடிப்பதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னார்கள், பஞ்சத்துக்கு பயப்பட வேண்டாம், நிறைய தங்கம் புதைத்து வைத்திருக்கிறோம். வாழ்க்கையில் உங்களுக்கு சிரமம் ஏற்பட்டால் ஒரு குழியை தோண்டினால் முழு பக்தாதுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, முடிவு என்னவானது? சொன்ன பரம்பரைக்கல்ல, சொன்னவர்களை அல்லா பிடித்தான். பாவம் தோடு பணம் புழங்கப்படும் பொழுதே அடுத்தது பிடி இருக்கிறது என்பதை இங்கே மறந்துவிட வேண்டாம். அது வட்டியாக இருக்கலாம், அது லஞ்சமாக இருக்கலாம், ஹராமான பொருட்களை விற்க வாங்குவதாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஆபத்து இருக்கிறது என்பதை அல்லாஹுக்காக வேண்டி மறந்து விடாதீர்கள். நான் குற்றவாளியாக யாரையுமே பார்க்கவில்லை. நாம் விரும்புவது சுத்தமான ரத்தம் நமது உடம்பிலே ஓட வேண்டும். சுத்தமான ரத்தத்திலிருந்துதான் சுத்தமான பரம்பரையும் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஏழு பரம்பரைக்கு சொத்து சேர்ப்பது பெரியதல்ல. ஏழு பரம்பரையும் சுத்தமாக்கி விட்டு சென்றால் எத்தனையோ கோடிக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக ஆகுவார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். கண்ணியமானவர்களே, நிலைமை தலைகீழாக புரண்டது. ஆட்சியில் இருந்தவர்கள் அனைவரும் சிறை கைதிகளாக மாறினார்கள், அடிமைகளாக ஆக்கப்பட்டார்கள். பஞ்சம் தலைக்கு மேலாடியது. சகோதரர்களே, நிலைமை எவ்வளவு கேவலமானது என்று சொன்னால், ஒரு மாளிகையை ஒரு ரொட்டிக்கு விற்று சாப்பிட வேண்டிய கவலையான நிலை ஏற்பட்டது. ஒரு மாளிகையின் விலையை விலை பேசினார்கள் ஒரு ரொட்டிக்கு. பூனையின் ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க வேண்டிய பஞ்ச நிலையை எல்லாம் சாட்டினான். யாருக்கு? மூணு உலகத்திற்கும் சொத்து சேர்த்த பரம்பரைக்கு. பாவம் அறைக்குள்ளே இருக்கிறதா? கேபிள் டிவியிலே இருக்கிறதா? இன்று சமூகத்தின் கேவலமான செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். கணவன் மனைவி கூட தன்னுடைய ரகசிய காட்சிகளை பகிரங்கப்படுத்தும் இஸ்லாமிய சமூகத்தை இந்த மண் சுமந்திருக்கிறது. இந்த வீடியோ கிளிப்புகளுக்கு, இந்த ஏற்பாடுகளுக்கு செய்யும் பணங்கள் இருக்கிறதானே, இது நெருப்பு என்பதை மறந்து விடாதீர்கள் வாலிபர்களே. இது விளையாட்டல்ல. கண்ணியமானவர்களே, சிறை கைதிகளானார்கள். மாத்திரமல்ல, அவர்களுடைய முடியை கத்தரித்துக் கொள்ளக்கூட அவர்களுக்கு ஒரு கத்திரி கிடைக்கவில்லை. 15 வருடங்களுக்கு நகத்தை வெட்டி கொள்ள நகை வெட்டி கிடைக்கவில்லை. 10 வருடங்களாக தங்கம் புதைத்த குடும்பங்கள். எனவே சகோதரர்களே, அநியாயம் பணத்திலே செய்யப்படுவது இருக்கிறதானே, மிகப்பெரும் ஆபத்து என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஒவ்வொருவரும் பாருங்கள், பெண்களுக்கு இந்த தலைப்பு புதியது. பெண்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவர்களுக்கு வீடு கட்டிப்பட வேண்டும். அது வட்டியால் வரட்டும், அது ஏமாற்றத்தால் வரட்டும், அது வெளிநாட்டில் இருந்து வரட்டும், அது எந்த பிரச்சனையுமே இல்லை. அவர்களுடைய திருமண வீட்டு திருமணங்கள் அடுத்த வீட்டு திருமணங்களை விட உயர வேண்டும். அவர்களுடைய கான்செப்ட்ல அவர்களுடைய பிள்ளைகள் ஆடுவதும் பாடுவதும் அடுத்த பிள்ளைகளை விட உயர வேண்டும். பணத்தை வைத்து நாம் மேலே எழுந்து நிற்கப் போகின்றோம் என்ற ஒரு சிந்தனையிலே அவர்கள் வாழத் தொடங்கி இருக்கின்றார்கள். சகோதரர்களே, இது நல்ல சிந்தனை அல்ல, இது ஆபத்தானது. அடுத்த கட்டத்தை பாருங்கள். சமூகத்திலே பணம் செலவழிக்க வேண்டிய எத்தனையோ தலைப்புகள் இருக்கிறது, எத்தனையோ ஏற்பாடுகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதை நாம் மறந்து செயல்படுகின்றோம். இது அறமுலகத்திலிருந்து கீழே இறங்கினாலும், கீழிருந்து மேலே சென்றாலும் இதை அழகாக பார்க்கலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், எத்தனை அரபு நாடுகள் கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறது. சகோதரர்களே, சில ஆப்பிரிக்கா நாடுகளிலே ஒரு வருடத்திற்கு 18-20,000 அதிகமான சிறியவர்கள் ஒரு மாதத்துக்கு பட்டினியால் பசியால் இறந்து விடுகின்றார்கள். முஸ்லிம் உயிர்கள் அரபுலகத்திலே ஒரு சுற்றுலாவுக்கு செலவழிக்கின்றார்கள் ஒரு வருடத்துக்கு அரபு நாடுகளில் இருந்து. சகோதரர்களே, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு செல்லக்கூடிய சுற்றுலாக்கள், மேற்கத்திய நாடுகளுக்கு அவர்கள் செல்லும் சுற்றுலாக்களுக்கு சுமார் ஒரு வருடத்திற்கு $1,000 million செலவழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். $1,000 million கல்குலேட் பண்ணுங்கள். இலங்கை நாணயத்துக்கு சுற்றுலாக்கு சுற்றி வருவதற்கு சகோதரர்களே, பெப்சி கோகா கோலாவை மாத்திரம் தடை செய்து இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியாது. இந்த மிக பெரும் வருமானத்தை குறைந்தது அரபுலகத்துக்குள்ளே சுற்றி வந்தால் கூட அந்த பணம் முஸ்லிம்களின் கைகளில் இருக்கும். அங்கே சமூகங்கள் பணமின்றி உணவின்றி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பணத்தை மலையாய் கொட்டி அந்நியர்களுக்கு சம்பாதிப்பையும் உயர் மட்டங்களையும் பதவிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். கெவின் கேச்சர் என்று சொல்லக்கூடிய புகைப்பட கலைஞர் 1993 தென் சுடானிலே ஒரு போட்டோவை கிளிக் பண்ணினார். அது உலக பிரசித்தி பெற்ற படமாக புகைப்படமாக அது மாறியது. ஒரு கழுகு ஒரு பிள்ளை இறக்கும் வரைக்கும் இருந்து அது இறந்ததன் பின்னால் அப்படியே தூக்கி எடுக்கிறது. இந்த புகைப்படத்துக்கு விருது கூட கிடைத்தது. பிணந்தின்னி கழுகு ஒரு பிள்ளையின் இறப்பு வரைக்கும் காத்திருந்து அதை தூக்கி எடுத்த அந்த நிழல் படம். ஒரு பத்திரிகை ஆசிரியர் சில மாதங்களுக்கு பின்னால் அவரிடம் கேட்டார், நீ அந்த பிள்ளை இறக்கும் வரைக்கும் அது குற்றுயிரா இருக்க நீ பார்த்துக் கொண்டிருந்தாயே, உனக்கு உன்னுடைய கெமராவை வைத்துவிட்டு அந்த பிள்ளையை பாதுகாத்து அதற்குரிய வாழ்வாதார வளங்களை வழங்க இருந்ததுதானே. அப்பொழுதுதான் அவனுடைய உள்ளம் திறப்பட்டது. அவன் யோசித்தான், என்னுடைய ஒரு பேருக்காக, என்னுடைய ஒரு பட்டத்துக்காக, என்னுடைய ஒரு புகழுக்காக வேண்டி நான் ஒரு பிள்ளையின் உயிர் போகும் வரைக்கும் காத்திருந்தேனே, நானும் ஒரு மனிதனா என்பதாக அவன் சிந்தித்து அவன் படித்த அறிவை வைத்து அவன் விளங்கிய பாடத்தை வைத்து அவன் தற்கொலை செய்து கொண்டான். நான் ஒரு உயிரை வீணாக்கி விட்டேன் என்ற ஏக்கத்திலே மன உளைச்சலிலே. சகோதரர்களே, இன்று இதுபோன்ற எத்தனை காட்சிகளை நாம் சமூகத்திலே பார்க்கிறோம். எமது வீடு, எமது சொத்து, எமது செல்வம், ஆனால் அறுபக்கம் சமூகம் தூங்கிக் கொண்டிருக்கிறது. ரிசானா நஃபீஸுக்கு நாங்கள் அத்தனை பேரும் கொடிபிடித்தோம், உயிருக்காக வேண்டி போராடினோம். அந்த பெண்மணி இறுதியாக ஒரு கடிதத்தை எழுதி வைத்தார் இறப்பதற்கு முன்னால். இலங்கை முஸ்லிம்களே, பணக்காரர்களே, என்னுடைய உறவுகளே, நீங்கள் இதை படியுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் எனக்காக வேண்டி குரல் கொடுத்தீர்கள். உங்களுக்கு பல நூறு நன்றிகள். ஆனால் நான் ஒன்றை சொல்ல மறக்கிறேன், ஒன்றை ஞாபகமூட்டுகிறேன் உங்களுக்கு. நான் மறுக்காமல் ஒன்றை உண்மையை சொல்லுகிறேன். நீங்கள் அத்தனை பேரும் சிரமப்பட்டீர்கள், நல்லதை எதிர்பார்த்தீர்கள். ஆனால் ஒருவர் கூட சிந்தித்து பார்த்தீர்களா, நான் ஏன் இந்த வெளிநாட்டுக்கு பறந்து சென்றேன், இந்த பெண்மணி ஏன் அங்கே சென்றாள் என்ற கேள்வி உங்களில் எவருக்காவது வந்ததா? இதோ நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். எனது சகோதரனும் சகோதரியும் பசியிலே துடிப்பார்கள் புழுவாய். எனது தந்தை விறகு வெட்ட செல்லுவார். அவர் விறகு வெட்டி வந்தால்தான் ஏதாவது உண்ண கிடைக்கும். இல்லை என்றால் எமது நாம் பட்டினியிலே இருப்போம், பசி தாங்க முடியாது. என் உறவுகளின் உயிர் காக்க நான் பறந்தேன். இறுதியில் எனது உயிரே அந்த இருவர்களுக்கும் சமர்ப்பணமாகிவிட்டது. அன்பாந்த பணக்காரர்களே, இது போன்ற ரிசான நசியத்துகள் உருவாகாமல் நாட்டை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி முடித்தார். எமது திருமணம், எமது வீடு, அத்தனைக்காக வேண்டிய மல்லி கொட்டும் அன்பர்களே, ஒரு பக்கம் மலசல கூடம் கூட வசதி இல்லாத குடும்பங்கள் தத்தளிக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இதற்கும் நாம் பொறுப்புதாரிகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். அரபுலகத்தை பார்த்து ஏசுகின்றோம், ஏழை நாடுகளை பார்ப்பதில்லை என்பதாக. பணக்கார வீடுகள் ஏன் நாட்டுக்குள்ளே இருக்கும் ஏழை வீடுகளை பார்க்கக்கூடாது? ஏழை நாடுகளை அவர்கள் பார்க்கட்டும், ஏழை வீடுகளை பார்த்தால் எமது பணத்துக்குரிய பரக்கத் அங்கிருந்துதான் வரப்போகிறது. சகோதரர்களே, நாம் திருமண அழைப்பிதழ்களுக்கு நான் சொன்னேன், இப்படி செலவழிப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் திருமணம் முடித்துக் கொள்ள வயது வந்து முடித்துக் கொள்ள முடியாமல் தத்தளிக்கும் சில பெண்களின் மனோநிலை எப்படி இருக்கிறது என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. சகோதரர்களே, 40 வயதிலே பணம் இல்லாத ஒரே குற்றத்தினால், வசதி இல்லாத ஒரே காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு வாழ்வளிக்க யாரும் இல்லாத நிலை சமூகத்திலே இருக்கிறது. ஒரு பெண்ணுடைய வீட்டிலே, அப்படியான ஒரு வீட்டிலே கொண்டு போய் திருமண அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டால் அந்த மனநோயாளியான அந்த பெண்மணி உடனே அந்த திருமண அழைப்பிதழில் தனது பெயரை எழுதிக் கொள்கிறாள். எழுதி கொண்டு சொல்லுகின்றால் தாயிடம் கொண்டு போய் காட்டி, தாயே எனக்கு நாளைக்கு திருமணம், நீங்கள் வந்து விடுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். இந்த சமூகத்தில் இப்பொழுது இது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், எங்கே பணம் சென்று கொண்டிருக்கிறது. சமூகம் முர்த்ததுகளாக நிலைகள் கூட சில நாடுகளிலே ஏற்பட்டிருக்கிறது. பணம் என்று இல்லாத பிரச்சனையான பணத்தை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும். சமூகம் மறந்து நாம் செயல்படுவோமே ஆனால், எம் எதிர்காலத்தை மறந்து செயல்படுவோமே ஆனால், இன்று இந்த நாடுகளுக்கு வந்து 100 வருடங்களுக்கு முன்னால் வந்து சம்பாதித்து சென்றவர்கள் அவர்களுடைய பொக்கெட்டை மாத்திரம் பார்த்திருந்தால், அவர்களுடைய சேமிப்பை மாத்திரம் பார்த்திருந்தால், இது போன்ற மசிதிகள் கூட கண்டி நகரத்திலே கிடைத்திருக்கிறாது. கொத்துபாவை ஒட்டுமொத்தமாக 1000 பேர் நின்று தொழுவதற்கு. சமூகம் என்ற ஏக்கத்தோடு பணங்கள் கொடுக்கப்பட்டது, செலவழிக்கப்பட்டது. இன்று அந்நியர்களே அசந்து போகும் அழகான மசிதிகளை நகரங்கள் சுமந்திருக்கிறது. இது நாம் செய்த கெட்டித்தனம் அல்ல. முன்னோர்கள் சென்ற நலவு அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசமாக்கி வைப்பானாக. ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணத்தை எவ்வழியில் சம்பாதிக்கிறோம், எவ்வழியில் செலவு செய்கிறோம், சமூகத்தின் தேவை எங்கே இருக்கிறது, இதை அல்லாஹுக்காக வேண்டி சிந்திக்கும் கடமையிலே நாம் இருக்கிறோம். நல்லதைக்கு செலவழித்தால் ஒரு நாளும் நாம் நினைக்க கூடாது இது அழிந்து போகிறது, இல்லை அதுதான் என்னுடைய சேமிப்பு என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணியமானவர்களே, ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தடவை ஒரு ஆட்டை அறுத்து பங்கிட்டு கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அத்தனையும் கொடுத்து முடித்து விட்டார்கள். ஒரே ஒரு சந்து துண்டு மாத்திரம் மீதமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், மா பக்கிய மின்ஹா யா ஆயிஷா, ஆயிஷாவே இந்த ஆட்டிலே ஏது மீதமாக இருக்கிறது? சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, குல்லு மா பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபஹா, அத்தனையுமே முடிந்து விட்டது, இந்த ஒரு சந்து துண்டை தவிர வேறு எதுவுமே இதிலே பாக்கி இல்லை யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவேகமானவர்கள். ஒரு மனிதனின் உள்ளத்தை அறிந்து அதனுடைய சிந்தனையை புரிந்துதான் தாவாவை முன்வைப்பார்கள், வார்த்தையை உபயோகிப்பார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குல்லும் பக்கிய மின்ஹா இல்லா கதிஃபஹா, ஆயிஷா நீங்க சொல்லுகின்றீர்கள், உங்களுக்கு வைத்துக் கொண்டதுதான் உங்களுக்கு மீதமானது, ஆனால் அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்லுகிறேன், நீங்கள் எதை கொடுத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு மீதமானது என்பதாக. நாம் எமக்கு வைப்பது என்னுடையதல்ல. சில வேளை பெற்றோர்களுடைய ஜனாசாவை அடக்க முன்னால் வாளை தூக்கிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள். எனது பெயரில் சொத்தெழுத முன்னால் தந்தையின் ஜனாசாவை சுமக்க விட மாட்டேன் என்று சொன்னவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பணம் என்ற சிந்தனையோடு மாத்திரம் பிள்ளைகள் வளர்க்கப்படக்கூடாது. ஆக மேன்மையானவர்களே, நலவுக்கு செலவழித்தால் அது நீடூடி கால சொத்தாக அது மாறிவிடும், அது சதகா ஜாரியாவாக மாறிவிடும். எனது தேவைகளை, குடும்ப தேவைகளை நான் மறுக்கவில்லை. இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த ஆஷூராவுடைய நாட்களிலே யார் குடும்பத்திற்கு செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு 1 வருடத்துடைய உத்தரவாதம் இருக்கிறது. இந்த மாதத்திலே குடும்பத்திற்கு சந்தோஷமாக செலவழித்தால், தேவைக்கு செலவழித்தால், தன் குடும்பத்தை சந்தோஷமாக ஆக்கி வைத்தால் இந்த மாதத்திலே அவர்களுக்கு கூட 1 மாத பஞ்சத்தை விட்டும் அல்லாஹ் தூரம், 1 வருட நிலைமைகள் கஷ்டங்களை விட்டும் அல்லாஹ் தூரமாக்கி விடுவான் அந்த குடும்பங்களை. அகமேன்மையானவர்களே, குடும்பத்திற்கு செலவழிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தேவையற்ற வீண்விரயத்தை அல்லாஹுக்காக வேண்டி நாம் தடுத்துக் கொள்வோம். அந்த தலைப்பிலே நாம் சிந்திப்போம். பாருங்கள், நலவுக்கு செலவழித்த ஹஜரத் உஸ்மான் பின் அஃபான் ரழியல்லாஹு தஆலாஹு அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகன், அவருடைய கண்ணியமும் அவருடைய உயர்வையும் அல்லாஹ் எவ்வளவு உயர்த்தி வைத்திருக்கிறான். ஒரு கிணற்றை வாங்கி கொடுத்தார்கள் முஸ்லிம்களுக்காக வேண்டி. சகோதரர்களே, சிறிய சிறிய தலைப்புகள் இருக்கிறது. நாம் 2000 ரூபாய் செலவழித்தால் உயிரை பாதுகாக்கும் நோயாளிகள் கூட இருக்கின்றார்கள். 2000 ரூபாய் செலவழிக்காமல் உயிரை விட்ட நோயாளிகளும் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். சிரமத்துக்கு மேல சிரமங்கள், சிறிய தொகையை கட்டிக்கொள்ள முடியாத நிலையிலும் கஷ்டப்படும் குடும்பங்கள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா தன்னிக்காக வேண்டி அள்ளி செலவழித்தார்கள். அந்த கிணறு வாங்கப்பட்டது யூதனிடமிருந்து, 1000 திரகங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வாங்கிய இந்த கிணற்றுக்கு நஷ்டமில்லை உஸ்மான், இது மறுமையின் சேமிப்பு, இது பித்ருல் ஜன்னா, இது சொர்க்கத்து கிணறு. சுபஹானல்லாஹ், கிணறு வற்றிவிட்டது. ஆனால் இன்று ஆச்சரியத்தை பாருங்கள், எந்த இடத்தில் ஹஜரத் உஸ்மானே கனி கிணத்தை வாங்கினார்களோ அந்த இடத்தில் மதீனாவுக்கு வரும் ஹஜ்ஜாஜிகள் தங்கும் ஒரு ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கிறது. அதிலே வரும் அத்தனை லாபங்களும் உஸ்மான் பின் அஃபான் என்ற பெயருக்கு பேங்குக்கு செல்கிறது. அதிலிருந்து ஏழைகளுக்கு செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய முதலீடு. மண்ணறையில் உறங்குகின்றார்கள் 1000 வருடங்களாக, ஆனால் செய்த சதகாவால் ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இறந்ததன் பின்னாலும் வாழும் செல்வந்தர்கள். இப்படியானவர்களாக நாம் ஆக வேண்டும். எமது ஜனாதாவை கொண்டு வந்து, சகோதரர்களே, நாம் எந்த வாகனத்தில் ஓடினோம், இந்த வீட்டை கட்டினோம், இவர்கள் எப்படி திருமணம் எடுத்தார்கள் என்பதாக ஒரு ஜனாதாவிலும் சொல்வதை நாம் கேட்கவே இல்லை, கேட்க போவதுமே இல்லை. சகோதரர்களே, சொல்லுவது என்ன, சொல்லப்படுவது என்ன, செய்த சதகாக்கள் நலவுகள் சொல்லி ஏழைகள் கண்ணீர் வடிக்கும் காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். சகோதரர்களே, நினைத்துக் கொள்ளக் கூடாது, இது பணக்காரர்களின் தலைப்பு என்பதாக. இது சிறியவர்களுக்கும் இந்த தலைப்பு தான். என்னிடம் இருப்பதில் கொடுப்பதுதான் சதகாவை தவிர சம்பாதித்து அள்ளி கொட்ட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. நாம் பாடசாலைகளில் சாப்பிட்ட அந்த பிஸ்கட், அது எங்கிருந்து வந்தது? சகோதரர்களே, அமெரிக்கா போன்ற நாடுகளில் பொக்கெட் மணி கொடுக்கப்படும் பிள்ளைகள் பாடசாலை செல்லும் பொழுது. அவர்கள் இது போன்ற நாட்டை காட்டி அங்கே ஏழைகள் வாழுகின்றார்கள், கஷ்டப்படும் சிறியவர்கள் இருக்கின்றார்கள், பாடசாலைக்கு பசியோடு வருகின்றார்கள் என்பதாக சொல்லி அவர்களுக்கு வாங்கி கொடுத்து அவர்களிடம் இருந்து எடுத்த பணத்தை தான் கேப் பிஸ்கெட்டை நாம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் என்பதை மறக்கக்கூடாது. ஒரு துளி பெரும் வெள்ளம் ஒரு கிராமத்தில் ஒரு ரூபாய் சேர்ந்தால் எத்தனையோ லட்சத்தை வருடத்துக்கு பின்னால் சேர்த்து பார்க்கலாம். இது பொதுவான ஒரு பைத்துல் மால் நிதியம் போன்றே என் சமூகம் இயங்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம். அதன் பக்கம் சிந்தனை செலுத்துவோம். அடுத்த ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சகோதரர்களே, எமது நேரம் முஹர்ரம் மாதம் இதை. சகோதரர்களே, வாழ்க்கையில் எத்தனை முதலுக்கும் எத்தனை இடத்துக்கும் சொந்தம் பேசலாம், ஆனால் எமக்கென்று சொந்தமான வினாடி இந்த வினாடி மாத்திரம்தான். அடுத்த வினாடியை யாராலும் சொல்ல முடியாது. இந்த சமூகத்திலே தண்ணீரை வீண்விரயம் செய்ய வேண்டாம் என்பதாக மசிதிகளில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்த்திருக்கிறோம். எங்கேயாவது வீடுகளிலே நேரத்தை வீண்விரயம் செய்யாது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறதா? அந்நிய நாடுகள் மை டுடே இஸ் பெட்டர் தென் யெஸ்டர்டே, மனிதவா யௌமா ஃபஹுவ மக்பூலும், ஜப்பானிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடைய இன்றைய தினம் நேற்றையை விட நல்லதாக செலவழிக்க வேண்டும். நேரத்தை அள்ளி இறைப்பதில் முஸ்லிம்கள் பணத்தை இறைப்பதை விட அதிகமான அங்கத்துவர்கள் இருக்கின்றார்கள். உலகத்திலே வீண் விரயம் நேரத்தை அதிகமாக செய்யும் நாடு ஒரு முஸ்லிம் நாடு. அதை நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. கண்ணியமானவர்களே, நேரத்தை எங்கிருந்து எடுக்கலாம், யாரிடம் வாங்கலாம்? நேரம் முடிந்துவிட்டால் கபரும் கபனும் வந்துவிடும். சகோதரர்களே, வக்கம் மின் ஃபதா யலஹு வயல்ஹக் வாத்ஃபானுஹு ஃபில் கைபி துன்சஜ். எத்தனையோ வாலிபர்கள் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள், விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். மறந்து விட வேண்டாம், அவர்களுடைய கபன்கள் மஸ்ஜிதுக்கு வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது ஒரு கவிதையிலே. எத்தனை ஜனாசாக்களை அப்படி பார்த்தோம். ஆறுகளிலே ஜனாசாக்கள் விழுந்து கிடக்கின்றது. வீட்டை நோக்கி வர தூரத்திலிருந்து வந்துவிட்டார்கள். இடையிலே வந்து வாகனம் சரிகிறது. மூன்று ஜனாசாக்களை சுமந்து வந்து அடக்கிய நாள்கள் எவ்வளவு தூரம். நாளையே நடக்கும் என்பதை, நாளைய சூரியனை நான் பார்ப்பேன் என்பதை யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமானவர்களே, நான் இப்பொழுது மரணிக்க தயாராக இருக்கிறேனா? நாம் வாழ நினைக்கிறோம், எமது சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது. யாரோ அந்த ஜங்கிஸ் கான் சொல்லியது போன்றே, நான் எத்தனையோ நாடுகளை வெற்றி கொண்டேன், ஆனால் நான் வாழ நினைத்தால் எனது மாலை பொழுது நெருங்கிவிட்டது. சம்பாதித்தோம், வீடு கட்டினோம், அத்தனையும் செய்தோம், வாழ்வதற்கு நேரம் இல்லையே. இதை புரியவில்லையா சகோதரர்களே? நேரம் வந்துவிட்டால் முடிந்துவிடும், நாளைய நாளை திருப்பி எடுக்க முடியாது. சென்ற முஹர்ரம் முதல் இந்த முஹர்ரம் வரைக்கும் எத்தனை தஹஜ்ஜுத்துகள், எத்தனை குர்ஆன் திலாவத்துகள். சகோதரர்களே, எனுவல் ஷெட்யூல் இருக்க வேண்டும் எமது வாழ்க்கையிலே. டைம் மேனேஜ்மெண்ட் ஆக குறிப்பிட்ட நேரப்படி தொழுகையை கூட அமைத்து இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கிறது சகோதரர்களே. ஆனால் இன்று நாம் நேரத்தை வீணாக்கி ஆளாக பாகின்றோம், அறிவாளியாக்க போகின்றோம் பிள்ளைகளை. இது நடக்க போகும் விடயமே இல்லை. கண்ணியமானவர்களை, விழித்துக் கொள்ளுங்கள். நாளைய வினாடி எனக்கு எழுதப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வை அறிந்தவன் 40 வருடம் சென்று விட்டது என்று சொன்னால், 40 வருடம் இறந்து விட்டேன், இறந்த காலம், அந்த இறந்த காலத்தில் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல முடியாது, ஒரு அல்லாஹு அக்பர் சொல்ல முடியாது. இறந்து விட்டோம், கபன் பண்ணப்பட்டு விட்டது. அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்ற அறிவு எனக்கு இல்லை. தாயை பார்க்க தந்தை செல்லுகின்றார், மகனை அந்த வாகனத்திலே நிறுத்திவிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் இல்ல. சக்கராத் தாய்க்கு கணவன் செல்லுகின்றார், நினைக்கின்றார் பிள்ளையை கூட்டி சென்றால் அந்த தாயின் சக்கராத்துடைய வேதனையை பார்ப்பதற்கு அதுக்கு கஷ்டமாக இருக்குமே என்று நினைத்தார். கண்ணியமானவர்களே, இவர் பாதையை கடக்க நினைக்கின்றார். யாருடைய சக்கராத்தை பார்த்தாரோ, பார்க்க சென்றாரோ, அவருக்கே சக்கராத் வந்து முட்டி மோதியது. அதே பாதையில் பிள்ளை காருக்குள் இருந்து பார்த்துக் கொண்டிருக்க துடித்து விழுந்து மரணிக்கின்றார். மனைவியின் சக்கராத்தை பார்ப்போமா இல்லையா என்பது கூட வைத்தியசாலை பாசிங் இறங்கியவருக்கு நிச்சயமில்லை சகோதரர்களே. எனவே நாம் சிந்திக்க வேண்டும், எமது வாழ்க்கையின் அடுத்த வாழ்க்கையின் வருடத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? எங்காவது ஒரு பணம் கொடுத்து ஒரு வினாடியை திருப்பி எடுக்கலாமா? ஒரு செகண்டை மீதம் பிடிக்கலாமா? ரப்பி லௌலா அக்தர்தனி லா அஜலின் கரீம். சகோதரர்களே, நேரம் திருப்பி தரப்பட மாட்டாதே, நேரம் முடிந்தால் திரும்ப கிடைக்காதே. எமது கடைசி நேரம் வரப்போகின்றது. அதில் நான் இப்பொழுது சொன்ன இரண்டையும் தான் கேட்கப் போகிறோம். ஒன்று, பணத்தை நல்ல வழியிலே செலவழிக்கிறேன் யா அல்லாஹ். அடுத்தது சொல்ல போகிறோம், யா அல்லாஹ், நான் இந்த வாழ்க்கையை சாலிஹான அமலோடு சேர்க்கப் போகிறேன், சந்தர்ப்பம் தான். சகோதரர்களே, ஃபிரௌன் கூட இதைத்தான் கேட்டான். இன்று எகிப்து மியூசியத்திலே நூதன சாலையிலே ஒரு மம்மியை வைத்து, ஒரு பிணத்தை வைத்து விழித்திருப்பவர்களுக்கு அல்லாஹ் பாடம் சொல்லித் தருகின்றான். 4000 வருடத்துக்கு முன்னால் உள்ள அந்த பொடி இன்றும் ஒரு பாடத்தை சொல்லுகிறது. பாடம் படிக்க தவறிவிட்டோம், மறந்துவிட்டோம். கண்ணியமானவர்களே, எத்தனையோ கோடிக்கு விலை பேசியவன், கொண்டாடியவன், ஆடல் பாடல்களோடு வாழ்க்கையை மறுபக்கமாக கழித்தவன் கடைசியிலே கேட்டான் நேரத்தை. எல்லோரும் கேட்பார்கள் சகோதரர்களை, இப்பொழுது திரை விழுந்திருக்கிறது, மௌத்துடைய நேரம்தான், எமது திரை கலட்டப்படும். ஐபிஎல்லுக்கு நேரம் கொடுக்கிறோம், பேஸ்புக்கு நேரம் கொடுக்கிறோம், நெட்டுக்கு நேரம் கொடுக்கிறோம். சகோதரர்களே, தேவையற்ற பேச்சுக்களை பேசி ஏதோ நாம் தான் முழு நாட்டையும் இயக்குவது போன்று பாதையடியிலே மனுஷியல கணக்கை அள்ளி கொட்டுகின்றோம். ஹுத்பா கொஞ்சம் இழுபடக்கூடாது, நிகா பயான் கொஞ்சம் இழுபடக்கூடாது. டைம் இஸ் கோல்டு என்ற பழமொழி பள்ளிக்குள் தான் எமது சமூகத்திற்கு. யாரோ பந்து வீசுவதையும், யாரோ பந்தை உதைவதையும் பார்ப்பதற்கு எவ்வளவு நேரங்களை அள்ளி கொட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, நேரத்தை யார் தரப்போவது? நேரத்தை யாரிடம் கேட்டெடுக்க போவது? நேரம் முடிந்துவிட்டால் அடுத்தது எமக்கு தபன்தான் வந்து நிற்குமே என்ற சிந்தனை எமக்குள்ளே வர வேண்டும். கண்ணியமானவர்களே, அந்நியர்கள் ஜனவரி என்பதாக முதல் மாதத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். இந்த ஜனவரி என்று சொல்வது ஒரு சிலையின் பெயர். அந்த சிலைக்கு இரண்டு முகங்கள், முன்னாலும் முகம், பின்னாலும் முகம், 4 கண்கள். அவர்கள் ஏன் அந்த சிலையின் பெயரை அந்த மாதத்திற்கு வைத்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், ரோமர்களுடைய சிலையில் ஒரு சிலை, முன்னால் இருக்கும் வருடத்தை எதிர்கால திட்டங்களோடு சமைக்க வேண்டும், உருவாக்க வேண்டும், அதிலே திட்டம் போட வேண்டும். நான் அடுத்த வருடம் முடியும் பொழுது எந்த இடத்தில் நிற்பது? பின்னால் 2 கண்கள், நான் சென்ற வருடத்தை எவ்வழியில் கழித்தேன், அது நல்லதா லாபமா நஷ்டமா? இது அற்புறப்புறத்தில் இருந்து ஒரு உதாரணம். யோசித்து பாருங்கள், அவர்கள் கூட நேரத்தை கழிப்பதற்கும் மாதத்தை பங்கிட்டுக் கொள்வதற்கும் கடவுளின் பெயரை வைத்து நேரத்தை மதிப்பீடு செய்கின்றார்கள். ஆனால் எமது நிலைமை எப்படி இருக்கிறது? ஆக கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வீண் விரயம் செய்யப்பட்டு நேரமும் வீண் விரயம் செய்யப்பட்டால் எதிர்காலத்தின் நிலைமை என்னவாகும்? அதுதான் எமக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே பணத்தை செலவழிக்கவும் சக்கராத்திலே அமல் செய்வதற்கும் நேரம் கேட்பதை விட இப்பொழுது சிந்தித்து ஒரு சிந்தனையை சரியாக்கிக் கொள்வோம். எனது கடைசி பார்வை நாம் நினைக்க கூடாதே, எனது பிள்ளையை பார்க்கப் போகிறேன், எனது குடும்பத்தை பார்க்கப் போகிறேன், எனது சகோதரனை பார்க்கப் போகிறேன். இல்லை சகோதரர்களே, எமது ரூகை நாம் எமது கண்ணால் பார்க்கப் போகிறோம். அப்பொழுதுதான் நாம் பனித்தட்டி போன்ற எமது நேரத்தை, அது தண்ணீருக்குள்ளே, அது நல்ல சருவத்துக்குள்ளே விட்டிருந்தோமா அல்லது ஊற்ற சேற்று நீரிலே விட்டிருந்தேனா என்பதை புரிந்து கொள்வோம். இப்பொழுது வேண்டிய லோகோ நம் அனைவருக்கும் அடித்துக் கொள்ளலாம். இறுதியாக நாம் பார்ப்பதே எமது கண்ணால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எமது பிள்ளைகளை அல்ல, அபு சலமா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஜனாஸாவுக்கு சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோய் விசாரிக்க சென்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி மரணித்திருப்பதை கண்டார்கள். 2 கண்களும் திறந்திருந்தது, 2 கண்களையும் கையால் மூடி சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மையத்துடைய பார்வை அது இறந்ததன் பின்னால் அதனுடைய ரூகை பார்க்கும் என்பதாக சொன்னார்கள். எத்தனை அழகான விஞ்ஞானம்! கண்தானம் செய்யப்படுகிறது உயிரற்ற உடம்பிலிருந்து. கண் உயிர் இல்லாமலும் பார்க்கும், எதை பார்க்கும்?
எமது உடம்புக்குள் இருந்த உயிரை பார்க்க போகிறது. அருமையானவர்களே, நாம் யார் என்பதை எமது உயிரின் நன்மைகளையும் பாவங்களையும் கண்ணாடியில் உடம்பை பார்ப்பது போன்றே சக்கராத் காட்டித்தர இருக்கிறது. எனவே அதை சிறப்பாக மனம் வீசும் தகனோடு எமது ரூகு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நேரத்தை வீண்விரையும் செய்வதை யோசிப்போம். எத்தனை சுபுகுகளை விட்டேன், எத்தனை இசாக்களை ஒன்று சேர்த்தேன். சிலர் கேட்கின்றார்களாம், ஐந்து நேர தொழுகையும் ஒரே நேரத்தில் தொழுதுவிட முடியாதா? கடையில் அவ்வளவு பழுவாக இருக்கின்றேன். நவுது பில்லா, இதை சம்பாதித்து எங்கே கொண்டு செல்ல சகோதரர்களே? எமது பணத்தால் எமது உயிரை காக்கலாமா? இறைவன் அழைத்தால், அல்லாஹ் அழைத்தால், அல்லாஹ் எமக்கு கூப்பிட்டால் நபிக்கே நின்று பிடிக்க முடியாது. நாம் சென்றே ஆக வேண்டிய இடத்திலே இருக்கிறோம். எனவே மரணம் வரும் முன்னால் எமது ரூகை நிறுத்தி பார்ப்போம். நான் மனம் பூசி இருக்கிறேனா, மலம் பூசி இருக்கிறேனா, நல்லதை செய்திருக்கிறேனா, பாவத்தை செய்திருக்கிறேனா? சிந்திப்போம். அல்லாஹ் எமது முடிவை நல்லதாக ஆக்குவானாக. எமது தவறுகளையும் குறைகளையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், எம்மை நல்லவர்களாக வாழச் செய்வாயாக. உண்மையான தக்வாதாரிகளாக ஆக்குவாயாக. உண்மையான ஈமானுடையவர்களாக ஆக்குவாயாக. யா எமது பணத்தை நல்ல வழியில் சம்பாதிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. நல்ல வழியிலே செலவழிக்கும் ஆற்றலை தருவாயாக. யா அல்லாஹ், நீ பொருத்தமற்றவைகளை விட்டு எமது வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவாயாக. யா அல்லாஹ், எமது வாழ்க்கையிலே பரக்கச் செய்வாயாக. எமக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. நம்முடைய சக்கராத்தை நல்லதாக ஆக்குவாயாக. பாவமான நேரங்களில் எங்களுக்கு மௌத்தை தந்துவிடாத யா அல்லாஹ். மோசமான இடங்களில் எமக்கு மௌத்தை தந்துவிடாத யா அல்லாஹ். எமது மௌத்தை நல்ல இடங்களில் தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் ஆபத்துகளை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. களிமா இன்றி மரணிப்பதை விட்டு எங்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எமது ரூகை சுத்தமாக்குவாயாக. எமது ரூகுக்கு சொருக்கத்து கபனை தருவாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.